அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சகோதர சகரியப்பனன் அவர்கள் வழங்கும் 22வது வேத பாடம் தாழ்மையின் மாதிரிகள். நாம் நம்முடைய கடந்த வேத பாடத்திலே தேவன் எப்படி தம்முடைய குமாரனை நமக்காக அவர் மாதிரியாக கொடுத்தார், நாம் பின்பற்றும்படியாக மாதிரியாக கொடுத்தார், குறிப்பாக தாழ்மை என்ற மாதிரி என்பதை நாம் சிந்தித்தோம். பாவம் முதலாவதாக இந்த பிரபஞ்சத்திலே லூசிபர் பெருமினாலே சாத்தானாய் மாறினான், அதன் மூலமாய் தான் வந்தது. ஆனால் ரட்சிப்பு அதற்கு எதிராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினதுனாலே ரட்சிப்பு வந்தது. இந்த இரண்டு காரியங்களும் எவ்வளவு பெருமையும் தாழ்மையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் ஒருவேளை உணராமல் இருக்கலாம். ஆனால் வேதாகமம் தேவன் விபச்சாரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் திருடர்களுக்கும் எதிரானவர் என்று வேதம் சொல்லவில்லை. அல்லது பெருமையானவர்கள் பொய்யர்களுக்கு விரோதமாக இருக்கிறார் என்று சொல்லவில்லை. ஆனால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கூட்டம் மக்கள் இந்த பூமியிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். தேவன் எதிர்க்கிற ஒரு தேவன் அதிகபட்சமா எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது யார் என்று சொன்னால் பெருமையானவர்கள் மட்டுமே. இயேசுடைய மனநிலையிலே அதை நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த பூமியிலே மக்கள் மீது அவருக்கு இருந்த அணுகுமுறையிலே நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் அவர் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டதான ஸ்திரியை அவர் குற்றம் தீர்க்கவில்லை. அந்த பெத்தஸ்தா குளத்தில் இருந்த மனிதன் பாவத்தினாலே வியாதிப்பட்டவனாய் 38 ஆண்டுகள் அவன் அங்கே சப்பானியாய் இருந்தான். அவனையும் தேவன் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, அதற்கு மாறாக அவனை சுகப்படுத்தினார். யோவான் 5வது அதிகாரத்திலே அதற்கு பிறகு அவன் சொன்னார், இனிமேலும் நீ பாவம் செய்யாது, இதிலும் அதிக கேடானது ஒன்று நிறை உனக்கு வரும், வராதபடிக்கு நீ பாவம் செய்யாது என்று சொன்னார். அவனையும் ஆண்டவர் குற்றம் தீர்க்கவில்லை, கண்டனம் பண்ணவில்லை. அந்த கள்ளன் சிலுவிலே இருந்தான், அவன் கொலைகாரனாய் கொள்ளைக்காரனாய் பல ஆண்டுகளாக இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்தும் அவனை கண்டனம் பண்ணவில்லை, அதற்கு மாறாக நீ இன்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். இங்கே சமாரியாவில் ஒரு ஸ்திரீ இருக்கிறார்கள், அவர்கள் 5 முறை விவாகரத்து செய்தார்கள். இப்பொழுது திருமணம் செய்யாதபடிக்கு வேறொரு மனிதனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது 6வது கணவன் என்று சொல்லலாம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்கும்போது என்ன செய்வீர்கள்? தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை பயன்படுத்த முடியும் என்று எண்ணுகிறீர்களா? ஆனாலும் யோவான் 4வது அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் பொறுமையோடு கூட அந்த ஸ்திரியோடு கூட உட்கார்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்தார், தேவனை ஆராதிப்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவளுடைய இருதயத்தை தேவன் ஆதாயம் பண்ணி கொண்டார். கண்டிப்பாக பாவத்தை விட்டு அந்த ஸ்திரியை விலக்கிவிட்டார். அவளுக்கு தேவன் இரக்கத்தையும் மனதிருக்கத்தையும் காண்பித்து அவளை ஆதாயம் பண்ணிக் கொண்டார். இதுவரைக்கும் யாரிடத்திலிருந்தும் சமாரியாவிலே அவர்கள் எப்படிப்பட்ட மனதுருக்கத்தை அனுபவிக்கவே இல்லை. யோவான் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏன் அவர்கள் மதிய வழியிலே தண்ணீர் கொள்ள முடியாய் கிணறுக்கு வந்தார்கள்? ஒரு கிணறிலே தண்ணீரை எடுக்கும்படிக்கு யாரும் மதிய நேரம் வருவதில்லை, எல்லாருமே அதிகாலையிலே போய் அந்த நாள் முழுவதுமாய் அவர்களுக்கு தேவைப்படுகிற தண்ணீரை அந்த கிணத்திலிருந்து சேர்த்து எடுப்பதற்காக வருவார்கள். மதியம் யாருமே அங்கே போக மாட்டார்கள். ஆனால் இயேசு அந்த கிணற்றின் அண்டையிலே தனியா உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆவியானவராலே ஏவப்பட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கே மதிய நேரத்திலே இந்த ஸ்திரீ வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய ஜனங்களாலே சமரியாவில் எல்லா ஜனங்களும் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே எல்லாரும் கூடி வரக்கூடிய அந்த கிணற்றிலே காலையிலே அவர்களுக்கு வர விரும்பவில்லை. யாரும் இல்லாத நேரத்திலே கிணற்றிலே போய் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று போனார்கள். அங்கே இயேசுவை பார்க்கும்போது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியம். இயேசு அவளையும் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, அவளை உற்சாகப்படுத்தினார். மாறாக பாவ வாழ்க்கையிலிருந்து அவளை திருப்பி விட்டார். அந்த சமாரியா தேசத்துக்கு சமாரியா பட்டணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக அந்த சகோதரி அந்த ஸ்திரியை சமாரியாவுக்கு அனுப்பினார்கள். அந்த மிகப்பெரிய எழுப்புதலானது அந்த சுவிசேஷங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அப்போஸ்தலர்களும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க முடியவில்லை. 5 முறை விவாகரத்து செய்தான இந்த ஸ்திரீ அந்த சமாரியாவிலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமா இருந்தால் அநேக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே வந்து அவரை விசுவாசித்தார். இந்த ஸ்திரீனுடைய சாட்சியின் மூலமாய் அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்படித்தான் இயேசு இருந்தார். அவர் இந்த மக்களை யாரை மாக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை, கண்டனம் பண்ணவில்லை. இப்பொழுது அவர் பெருமையுள்ள மக்களிடத்திலே பெருமையுள்ள பரிசுகளிடத்தில் எப்படி பேசினார் என்று பாருங்கள். பரிசேயர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் ஜபிக்க போனால் மற்ற மக்களை கீழாக பார்ப்பார்கள், அற்பமா எண்ணுவார்கள், எங்களைப் போல அவர் நல்லவர்கள் அல்ல என்று சொல்வார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், மற்ற சபையில இருக்கிறவர்களை மற்ற ஸ்தாபனங்களில் இருக்கிறவர்களை குறைவாக மதிப்பிடுவார்கள். என்னை போல அவர்கள் ஆவிக்கிறவர்களாக இல்லை, அவர்கள் ஒரு சில அனுபவத்திலே தவறான கருத்தை வைத்திருக்கிறார்கள், புரிந்து கொள்ள வைத்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களாலே கிறிஸ்தவமானது நிறைந்திருக்கிறது, அதாவது பெருமையுடையதான மக்கள், அகம்பாவம் உள்ளதான மக்களினாலே நிறைந்திருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் தங்களுடைய பெருமையினாலே பிசாசுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். இயேசுவினுடைய நாட்களிலே அப்படிப்பட்ட மக்கள் பரிசு என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் சுயநிதியுள்ள, பெருமையுள்ள, மற்றவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடிய மக்கள். இயேசுவுக்கு அவர்களை கடிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அவர்களை பார்க்கும் பொழுது வெறின் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிட்டார். அவர்களை பாம்புகள் என்று அழைத்தார். அவர்களை ஒரு அருமையான ஒரு கல்லறை, அலங்கரிக்கப்பட்ட கல்லறைக்குள்ளாக இருக்கக்கூடிய நாற்றம் எடுக்கக்கூடிய எலும்புகள் என்று அவர்கள் அழைத்தார். நீங்கள் கிண்ணத்தின் வெளியே, பாத்திரத்தின் வெளியே சுத்தமானீர்கள், உள்ளே அழுக்கு நாளை நிறைந்திருக்கு என்று சொன்னார். எப்படி நீங்கள் நரகாக்கினை தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யாரிடத்தில் இயேசு பேசினார்? மதவாதிகளா இருக்கக்கூடிய ஜனங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்தை போகிறவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள். ஆனால் ஒரு பெரிய சீரிய பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது. அதுதான் பெருமை என்கிற பாவம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஆனால் அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே பெருமையும் தாழ்மை இவைகள் சீரிய காரியம். தாழ்மைதான் எல்லா ஆவிக்குரிய கனிகளும் வளரக்கூடியதான ஒரு நிலமாக இருக்கிறது. நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா கலாத்தியர் 5:22-23, அங்கே ஆவியின் கனி அங்கே விளக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாழ்மை என்பது சொல்லப்படவே இல்லை. அது ஆச்சரியமாக இல்லையா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஏன் தாழ்மை அங்கே சொல்லப்படவில்லை? அதை யோசித்திருக்கிறீர்களா? ஏனென்று சொன்னால் தாழ்மைதான் அந்த நிலம், அந்த நிலத்தில்தான் இந்த கனிகள் எல்லாம் வளர்கிறது. நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபை என்பது மழை பொழிவது போல, அந்த நிலத்திலே மழை பொழிவது போல, ஆவியின் கனியை உண்டாக்குவதற்காக அந்த மழை பொழிகிறது. அந்த மழை என்கிற அந்த கிருபை நீங்கள் தாழ்மையாக இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது. அதை தாழ்மையுள்ளவர்களுக்கு மட்டுமே அவர் தருகிறார். இது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் புது உடன்படிக்கையினுடைய பிரதானமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். இயேசு இந்த உலகத்திலே ஜனங்களை தங்கள் பாவங்களது நீக்கி ரட்சிக்க முடியாக வந்தார். ஏன் இன்றைக்கு அதிக பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நீங்கள் நேர்மையாய் அவர்களிடத்திலே கேட்டால் நேர்மையாக அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இன்னுமாய் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம், கோபப்படுகிறோம், கண்களிலே நாங்கள் லிச்சிக்கிறோம், பொறாமையா இருக்கிறோம், நாங்கள் கசப்பாய் இருக்கிறோம், அனைவர் மீது எங்களுக்கு சில சமயத்திலே கெட்ட மனநிலையில இருக்கிறோம், நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் கண்டனம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட பதில் அவர்கள் சொல்லுகிறார்கள்? ஒரே வார்த்தையிலே நான் பதில் சொல்லுகிறேன், அவர்கள் கிருபையை பெற்றுக் கொள்கிறதில்லை. அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று கிருபை பெற்றுக் கொண்டார்கள், அங்கே நிறுத்தி விட்டார்கள். இப்பொழுது அவருடைய நிலத்திலே மழை பொழிவதில்லை, எந்த கனியும் இப்பொழுது உண்டாகவில்லை. ஏன் மழை பொழியவில்லை? தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு மட்டுமே கிருபை அளிக்கிறார். ஆகவே அங்கே இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெருமை இருக்கிறது, அதுதான் இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கிறது. மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறார்கள். ஆகவே தாழ்மை என்பது மிகவும் முக்கியமானது, அடிப்படையானது என்று நாம் பார்க்கிறோம். நாம் பெருமையாய் இருப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் எளிதாய் செய்யக்கூடிய காரியம் ஒன்று இருக்கும்னால் ஒரு காரியத்துக்காக நாம் மன மேட்டுமை அடைகிறோம். தேவன் நமக்கு செய்த காரியமோ, தேவன் நம்மளுமாய் செய்த காரியமோ, அல்லது நல்ல அழகான ஒரு முகத்தை கொடுத்திருக்கலாம், அது போதும் உங்களுக்கு பெருமைப்படுவதற்கு. மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு புத்தி கூர்மையை கொடுத்திருக்கலாம், அல்லது நல்ல வேலை உங்களுக்கு இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பம் பணக்கார குடும்பமா இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், அது மற்றவர்களை நீங்கள் அற்பமாய் பார்க்க வைக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட எல்லா மக்களுக்கும் விரோதமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களை பெருமையாக்குகிறது. தேவன் கொலைகாரர்களுக்கும் கள்ளர்களுக்கும் விபச்சாரர்களுக்கும் அவர் விரோதி என்று சொல்லவில்லை, ஆனால் பெருமையானவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:5 வாசிக்கிறோம், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் தாழ்மையா இருக்க சொன்னால் தேவன் உங்களுக்குள்ளாக பின்னாக சென்று உங்களை மேலே தூக்குவார், மேலே தள்ளுவார். ஆனால் நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களுக்கு எதிரே வந்து உங்களை கீழே தள்ளுவார். உங்களுக்கு தேவனே உங்களை கீழே தள்ளிவிட்டால் உங்களுக்கு நம்பிக்கையில் தேவன் உங்களை கீழே தள்ளுகிறார். தேவன் நம்மை பின்னிருந்து முன்னுக்கு தள்ளுவதுதான் நல்லது. அவர் எப்பொழுது அதை செய்வார் என்று சொன்னால் தாழ்மையா நீங்கள் இருந்தார் அவர் உங்களுக்கு கிருபை தருவார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6:14 ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கும் பொழுது, அந்த மனிதன் மீது கிருபை வரும் பொழுது அவன் பாவத்தை மேற்கொள்ளுகிறான். ஆகவே எப்பொழுதெல்லாம் எந்த பாவத்தினாலே நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்களோ, கோபமோ, கண்களின் நிச்சயோ, கசப்போ, பொறாமையோ, பண ஆசையோ எதுவா இருந்தாலும் நீங்கள் ஒன்றை குறித்து நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அந்த காரணம் என்னவென்றால், நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிருபை கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிருபை கிடைத்திருந்திருக்கும் என்று சொன்னால் பாவங்களை ஆட்கொண்டிருக்காது. ரோமர் 6:14 மிகவும் தெளிவாயிருக்கு. 2:2:4 என்பதை போல அது தெளிவாயிருக்குது. 2:2:3:9 அல்ல, 4:1 அல்ல, அது 4 தான். அதே போல கிருபை உங்கள் மீது வரும் என்று சொன்னால் பாவத்தின் மேல் நீங்கள் வெற்றி அடையலாம். எதுவும் உங்களை நிறுத்த முடியாது. அப்படியானால் ஏன் உங்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றி கிடைக்கவில்லை? உங்களுக்கு கிருபை கிடைக்கவில்லை. ஏன் கிருபை கிடைக்கவில்லை? நீங்கள் பெருமை உள்ளவராயிருந்தீர்கள். ஒரு படிப்பினால் சென்று பார்க்கும் பொழுது இந்த ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய்த்தான் இன்றைக்கு ஜனங்கள் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திலே பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் இந்த கூற்றை சந்தித்தாக வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில பெருமை அது தேவனை கிருபையை கொடுப்பதற்கு தடை செய்கிறது. ஆகவேதான் அவன் தோற்று போயிருக்கிறான். அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தேவனுக்கு முன்பாக போய் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் தாரும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இருக்கக்கூடிய பெருமை அதை நான் பார்க்கவே முடியவில்லை. ஆண்டவரே அதற்கு வெளிச்சத்தை தாரும் என்று கேட்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர் உண்மையாலுமே தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருமையை பார்க்கிறதில்லை. அவர்கள் தாழ்மையா இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சில மிகப்பெரிய பெருமையுள்ள மக்கள் தாங்கள் மிகவும் தாழ்மையா இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். தங்களுடைய தாழ்மையை குறித்து பெருமைப்படுகிறார்கள். அவர்கள் தாழ்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வேத அறிவை குறித்து பெருமைப்படலாம். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேத அறிவை குறித்து பெருமையா இருக்கிறார்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்களை குறித்து பெருமையா இருக்கலாம். எந்த விதமான பெருமையா இருந்தாலும் அது ஆவிக்குரிய வரங்களில் உள்ள பெருமை, வேதவசனத்திலே அறிவிலே உள்ளதான பெருமை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், நீங்கள் எதை நிறைவேற்றினோ அதை குறித்ததான பெருமை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவனுடைய எதிர்ப்பை தான் கொண்டு வரும். அவர் அவர் கடுமையாக உங்களோடு கூட போராடுவார் என்று சொன்னால் அவர் பெருமையுள்ளவருக்கு எழுதி நிற்கிறார். அவருக்கு தாழ்மைகளுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆகவேதான் சாத்தானாய் மாறினான். அவன் உடனடியாக கீழே தள்ளப்பட்டான். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது அதை தாழ்மையில நாம் பார்க்க வேண்டும். அவர் மனிதனாக வந்தார். மனிதனாக இருந்து அவர் ஒரு எல்லாருக்கும் அடிமையாக மாறினார். அவருடைய முழு மனப்பான்மையும் எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் உங்களுடைய வேலைக்காரன், நான் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய பணியாளராக இருக்கிறேன் சொல்லுகிறார். ஆகவேதான் அந்த கடைசி பந்தியிலே அந்த நாட்டிலே ஒரு வழக்கம் இருந்தது. அந்த தேசத்திலே யாராவது ஜனங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர் கால்களை கழுவி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ரோடு ஆனது அது மண்ணினாலே நிறைந்திருக்கும். அவர்கள் சாண்டக்ஸ் தான் போட்டிருந்தார்கள், ஷூ போடவில்லை. ஆகவே அது மண்ணினாலே அது அழுக்கு படைந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்திலே உங்களுடைய பாதத்தை கழுவுவது எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு சுடு தண்ணீரிலோ பச்சை தண்ணீரிலோ உங்களுடைய காலை கழுவி விடுவது. அந்த குடும்பங்களிலே அவர்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் அங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கும். கதவு வண்டியில வைக்கப்பட்டிருக்கும். ஒரு டவல் அங்கே இருக்கும். அங்கே ஒரு பேசின் இருக்கும். அதோடு கூட ஒரு அடிமையும் அங்கே இருப்பான். அங்கே பணக்கார வீடுகளிலே அவர்களுக்கு அடிமைகள் இருப்பார்கள். ஜனங்கள் வந்தவுடனே அந்த அடிமையினுடைய வேலையானது அவருடைய பாதங்களை கழுவி விடுவான். அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த உள்ளே போய் சாப்பிட முன்பதாக அவர்கள் கால்கள் கழுவப்படும். இந்த குறிப்பிட்ட வீட்டிலே தேவன் கடைசி பந்தியை வைக்க முடியாது வந்தார். இயேசு அந்த வீட்டை அங்கே வீட்டுக்கு போனார். அங்கே யாருமே இல்லை. இரண்டால் தம் சிஷ்யர்களோடு கூட தனியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே ஒரு தயவுள்ள ஒரு மனிதன் அந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அங்கே யாருமே இல்லை. யாரும் அங்கே இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடிமை இல்லை. எல்லாரும் கால் தூசி பிடித்த காலோடு கூட கால்களோடு கூட வருகிறார்கள். யாராவது தங்களுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று அவர்கள் தெரியும். ஆனால் அங்கே அடிமை இல்லை. அவர்கள் எல்லாரும் பெருமிடர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் போய் மேஜையில் உட்கார வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தங்களில் முக்கியமானவராக இருக்கிறார். பேதுரு நினைக்கிறார், நான் தான் அப்போஸ்தலர் தலைவன். மத்தே இருக்கிறார், நான் ஒரு அக்கௌண்டண்டாக இருக்கிறேன். யோவான் சொல்லுகிறார், நான் ஒரு பிரதான ஆசிரியனாக இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. ஒரு சிலர் ஞானிகளாக இருக்கிறார், ஒரு சிலர் ஒரு பொருட்டாக இருக்கிறார், ஒரு சிலர் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கடைசியாக இயேசு அவர் போய் அந்த பக்கெட் எடுக்கிறார். இது என்னுடைய வேலை என்று சொல்கிறார். நான் இந்த பூமிக்கு ஒரு வேலைக்காரனா இருக்க முடியாது வந்தேன், அடிமையா இருக்க முடியாது வந்தேன். பக்கெட்டை எடுத்துக்கொண்டு எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆரம்பித்தார். அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டார்கள். இந்த வழியிலே தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை முடித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்திலே அவர்கள் கடந்த வாழ்க்கையின் கடைசியிலே வரும்பொழுது அவர்களுக்கு சில ஸ்தானம் வேண்டும், பட்டப்பெயர் வேண்டும், கனம் வேண்டும். ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். டைரக்டராக இருக்க, இயக்குநராக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு கடைசியாக அவர் இயக்குநராக இல்லை. அவர் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களிலே அவர் அடிமையாக இருந்தார். தம்முடைய சிஷ்யர்களை கால்களை கழுவி கொண்டிருந்தார். நான் உங்களை பார்த்து கேட்கிறது, உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்கா இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே வரும்பொழுது ஆண்டவருக்கு உண்மையாக 50-60 ஆண்டுகள் ஊழியம் செய்துவிட்டு உங்கள் பூமியின் கடைசி நாளிலே வரும்பொழுது நீங்கள் சிஷ்யருடைய பாதங்களிலே உட்கார்ந்து கொண்டு அவருடைய கால்களை கழுவக்கூடிய நிலையில இருக்கிறீர்களா? இயேசு அவர் கால்களை கழுவினார், அழுக்குகளை நீக்கினார். எவ்வளவு அரிதா இருக்கிறது, எவ்வளவு அரிதா இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை பார்ப்பதற்கு. பரிசுத்தத்தையும் தூய்மையும் பிரசங்கிக்கிறவர்களிடத்திலே கூட இவ்விதமான ஆவியை பார்ப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் ஆண்டுடைய தாழ்மையின் மகிமையை இன்னுமாய் பார்க்கவில்லை. அவர்கள் அவருடைய
தாழ்மையை,
அவர் எப்படியாக தன்னை தாழ்த்தினார் என்பதை பார்க்கவில்லை, அதிலே தாழ்மையை பார்க்கவில்லை. அவர் பரத்திலிருந்து அவர் பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து சீஷனுடைய பாதங்களை கழுவ முடியாது அங்கே போனார். அவர் திரும்பி சீஷனை பார்த்து சொன்னார், லூக்கா என்ன சுவிசேஷம் 22 அதிகாரம். அவர்கள் எல்லாரும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் தலைவனா இருக்க போகிறான் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆவியிலே எவ்வளவு ஒரு முரண்டது பாருங்கள். இயேசு கிறிஸ்துவ சிஷ்யர்களை பாதங்களை கழுவி கொண்டிருந்தார், ஆனால் அவர்களோ யார் தலைவன், யார் முக்கியமானவன், யார் பெரியவன், இதுதான் உடைய விவாதம். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அவர்களை திருத்தினார், நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களை போல அவர்களுக்கு ஜனங்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொன்னார். நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொன்னால் கட்டளிடுகளாக நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் பணியாட்களாய் இருக்க வேண்டும், அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், மேஜையில யார் பெரியவன், மேஜையில உட்கார்ந்தவன் பெரியவனா அல்லது வந்து எல்லாருக்கும் பணிவிடை செய்து சீஷருடைய பார்களை கழுவுகிறவன் பெரியவனா என்று கேட்டார். என்னை பாருங்கள் என்று சொல்கிறார், நான் இங்கே நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். அவர் அப்படியாய் ஒரு உதாரணத்தை அவர்களுக்கு வைத்து போனார். வெறும் வார்த்தைகளாலே அவர் சொல்லவில்லை. நான் இன்னொரு நாளிலே வேத பாடத்திலே சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு போதனைதான் இருந்தது, தாழ்மையாயிருங்கள். ஆனால் இங்கே புது உடன்படிக்கையிலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. இயேசு என்னை பின்பற்று என்று சொல்கிறார், நான் என்ன செய்தேனோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இந்த இயேசுடைய தாழ்மின் மகிமையை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். இன்னொரு மாதிரியை நீங்கள் பார்க்க முடியாது நான் விரும்புகிறேன். இந்த தாழ்மைக்கு உள்ள மாதிரி மத்தேயு சுவிசேஷம், நாம் ஒரு காலகட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசுகளை துரத்தினார், ஒரு பேய் பிடித்த மனிதன் அங்கே கொண்டு வரப்பட்டான். 22 வசனத்திலே
He was blind and dumb.
அவன் குருடனும் செவிடனுமாய் இருந்தான். ஒரு மனிதன் ஊமையாய் இருந்தாலே எவ்வளவு கஷ்டம், இங்கே அவன் ஊமையும் குருடனுமான மனிதனாய் இருந்தான். இயேசு அவனை பார்த்த உடனே அங்கே பேய் ஒன்று இருக்கிறது என்று அவர் கண்டுபிடித்தார். அவனது பேய்
விரட்டினார்,
அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவன் பேச ஆரம்பித்தான்.
A demon had made him blind.
அந்த பேய் அவனை குருடனாகவும் ஊமையனாகவும் ஆக்கிவிட்டது.
The people were so excited.
அங்கே மக்கள் எல்லாரும் பரவசம் அடைந்தார்கள். இவர்தான் தாவீதின் குமாரனாக இருக்க வேண்டும், இவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பரிசேயர்கள் அவர்கள் புறமைப்பட்டார்கள். அவர்களால் எந்த பெயும் விரட்ட முடியவில்லை, அவர்கள் எந்த ஒரு குருடனையோ அல்லது ஊமையோ சுகமாக்க முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய பொறாமையானது இயேசுவை குற்றம் சாட்ட முடியாய் தூண்டியது. இயேசுவை குற்றம் சாட்டினால் மக்கள் இயேசு நடத்தில கவரப்படப்பட மாட்டால், ஈர்க்கப்பட மாட்டால் என்று நம்பினார்கள். இன்றைக்கும் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். உங்களை காட்டிலும் வரம்பெற்ற இன்னொருவரை பார்க்கும் பொழுது, மக்கள் அவர்களிடத்திலே போகும் பொழுது நீங்கள் அவர்களை விட்டு திருப்புகிறீர்கள். அது பரிசேயருடைய ஆவி. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் பேய்களை பேல்செபூலுடைய சக்தியினாலே விரட்டுகிறார் என்று சொல்கிறார். பேல்செபூல் பிசாசுடைய அதிபதி. மத்தேயு 12:24 இவரையே பேல்செபூல் என்று அழைத்தார்கள். சொன்னார் தெரியுமா, அவர் சொன்னார், நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், 31 வசனம்,
Every sin can be forgiven and blasphemy.
ஒவ்வொரு பாவமும் தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படாது. நீங்கள் மனுஷகுமாரருக்கு விரோதமாய் நீங்கள் எந்த வார்த்தையை பேசினாலும் அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆகவே இயேசுவை பிசாசின் அதிபதி என்று மக்கள் அழைத்த பொழுது இயேசு என்ன செய்தார், அவர்களை மன்னித்தார். ஆனால் பழைய உடன்படிக்கையில் அப்படியே இல்ல. பழைய உடன்படிக்கையிலே நாம் என்னாகமத்திலே வாசிக்கிறோம், 12 வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மோசேனுடைய சகோதரனும் சகோதரியும் ஆரோனும் மீரியாமும்,
மீரியாம்
மீரியாம் பேசினார்கள்.
Now it is none of their business.
இது அவளுடைய வேலை அல்ல. மோசே யாரை திருமணம் செய்கிறார் என்பது இவருடைய காரியம் அல்ல. மோசே அந்த நாட்டில் எந்த ஒரு கட்டளைக்கும் கீழ்படியாமல் இருக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது கற்பனைகள் இல்லை, அதற்கு பிறகுதான் வருகிறது. பிரமாணமானது அதற்கு பிற்பாடுதான் மோசையினாலே கொடுக்கப்பட்டது. இப்பொழுது மோசே இதை கேட்டபொழுது அவருக்கு இந்த மக்கள் மீது எந்த ஒரு கசப்பும் இல்லை. ஆனால் தேவனோ இது சீரிய காரியம் என்று சொன்னார். நீங்கள் என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு எவ்வளவு எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது என்று கேட்கிறார். கீழே 10 பாருங்கள், என்னாகவும் 12:10 மீரியாம் உடனடியாக குஷ்டரோகம் வந்துவிட்டது. உடனடியாக அவளுடைய மீரியாமுடைய முகம் எல்லாம் வெள்ளையான பனியை போல வெண்மையான ஒரு தோலாக மாறிவிட்டது. திடீரென்று அது ஒரு குஷ்டம் வந்துவிட்டது, உடனடியாக குஷ்டம் வந்துவிட்டது. குஷ்டம் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும், ஆனால் இவர்களுக்கோ திடீரென்று வந்துவிட்டது. மோசேக்கு விரோதமாய் பேசின ஒரு வார்த்தை, ஏன் நீர் எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் செய்தாய், அது ஒரு பெரிய பாவம் அல்ல. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய வார்த்தை, அது தேவனுடைய காரியத்தில் மிகவும் சீரியஸான காரியம். தேவன் அவனை நியாயம் தீர்த்தார். ஆகவே மோசேக்கு விரோதமாக பேசினவர்களுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஆனால்
when somebody spoke against Jesus,
இயேசு கிறிஸ்து விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு அந்த வார்த்தையை பெயெல்செபூல் என்று மோசமான பெயரை வைத்து அழைத்தார்கள். அவர்களுக்கு என்ன கிடைத்தது? மன்னிப்பு. நீங்க இதை ஒரு காரியத்தை பார்த்தீர்களா? மோசேக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கும் கிருபையின் காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? இங்கே நாம் இயேசுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12:32, நீங்கள் எனக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசிவிட்டீர்களா? நான் ஒரு சாதாரண மனிதன், நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவகுமாரன், அவர் தேவனுக்கு நித்திய நித்தியமாக தேவனுக்கு சமமானவராய் இருந்தார். ஆனால் இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். அவர் தன்னை மனுஷகுமாரன் 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 அழைத்துக் கொண்டார். இப்படித்தான் அவர் இருந்தார். அவர் அந்த பெயரில் அழைக்கப்படும்படியாய் அவர் தெரிவு செய்தார். அவர் சொன்னார், நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். அவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் பேசுவார்களோ, பரிசேயர்கள் மட்டுமல்ல, அடுத்த 2000 யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையை பேசுகிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். ஜனங்கள் எல்லாம் இயேசுக்கு விரோதமாய் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். கடந்த 2000 அவர் ஒரு முறைகேடாய் பிறந்த ஒரு பிள்ளை என்று சொல்கிறார்கள். அவர் ஓரண சேர்க்கையை சேர்ந்தவர், மரியாளோடு திருமணம் செய்து கொண்டவர், மகளிதனா மரியாளோடு திருமணம் செய்து கொண்டு சொல்கிறார்கள். அவருக்கு விரோதமாய் எல்லாவிதமான பொய்களையும் சொல்ல அவரை அவமதிக்கிறார்கள். ஆனால் தாழ்மையை பாருங்கள், அவர் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை சொல்லுவதில்லை. அதற்கு மாறாக உங்களுக்கு கேன்சர் வரட்டுமோ, தொழுநோய் வரட்டும், அல்லது எய்ட்ஸ் வரட்டும் எல்லாம் சொல்லவில்லை, அப்படி நியாயம் தீர்க்கவில்லை. ஆனால் அங்கே அவர் அப்படி செய்யாதபடிக்கு அங்கே அவர் தாழ்மையை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த அவமதிப்பை ஏற்றுக்கொள்கிறார். அவர் மற்றவர்கள் அவர் மீது துப்பின பொழுது அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் கண்ணத்தில் அரைந்த பொழுது, ஏனென்ன அறையில் என்று சொன்னார்கள், நான் செய்தது சரி என்று சொன்னால் ஏன் அறைகிறீர்கள்? அடுத்த முறை அறையும் பொழுது அமைதியாக இருந்தார். அவரை பாடுபட வைத்த பொழுது அவர் பயமுறுத்தவில்லை. 1 பேதுரு 2 வாசிக்கிறோம், அங்கேயும் அவருடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் இருந்தார், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல் இருந்தார். அவர் ஒரு காலம் அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன செய்கிறேன் நீங்கள் பாருங்கள், காத்திருந்து பாருங்கள், நான் இந்த பூமிக்கு நியாயாதிபதியை வரப்போகிறேன் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தவில்லை. யாரையும் அப்படி பயமுறுத்தவே இல்லை. பெருமையுள்ள மக்கள் மற்றவர்களை பயமுறுத்துகிறார்கள், தங்களுடைய அலுவலகத்திலே கீழே வேலை செய்கிறவர்களை பயமுறுத்துகிறார்கள், வேலைக்காரர்களை பயமுறுத்துகிறார்கள், பிள்ளைகளை பயமுறுத்துகிறார்கள், அயலகத்தாரை பயமுறுத்துகிறார்கள். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று தங்களை சுற்றியுள்ளவர்களை அவர் பயமுறுத்துகிறார்கள். நான் இன்னான் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை. நான் யார் என்று உங்களுக்கு தெரியாதா, நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றெல்லாம் அது சொல்லவே இல்லை. பெருமையானவர்கள் மட்டுமே தான் அப்படி பேசுவார்கள். பெருமையான மக்கள் தங்களுடைய சமுதாயத்தை தங்களை காட்டிலும் கீழ்மட்டத்தில் இருக்கிறதில் அப்படி பேசுவார். ஆனால் இயேசுவோ எல்லாரும் கீழாக நான் இருக்கிறேன் என்ற எண்ணிக்கொண்டு எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். நீங்கள் பார்த்தீர்களா, இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களை கிறிஸ்துவின் தாழ்மையை மற்ற மக்களிடத்திலே பார்ப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது பாருங்கள். ஏன் அது அப்படி இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சண்டை போடுகிறார்கள், பிரச்சனை பண்ணுகிறார்கள்?
It's only one
ஒரே ஒரு காரணம்,
அவர்கள்
பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அவர் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் இயேசுனுடைய தாழ்மையின் மகிமையை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையை அவர்கள் வேத வசனத்திலே தியானிக்கவில்லை. அதை பார்த்திருப்பார்கள் சொன்னால் அவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாக இதை மாற்றிருக்கும். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துக்கு சாயல் கொப்பாய் அவர் மாற்ற முடியும். அது அவர் முதலாவது அவர் நமக்கு காண்பிக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியான நம்மத்தில் காண்பிப்பதற்கு நாம் மறுத்து விட்டால், வேதத்திலிருந்து காண்பிக்க மறுத்து விட்டால் நாம் அப்படி மாற முடியாது. 2 Corinthians 3:18 வாசிக்கிறோம். அது மிகவும் தெளிவான ஒரு வசனமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஒரு ஊழியத்தை அது விளக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கிறார். அதற்கு பிறகு அந்த சாயல குப்பாய் நம்மை மாற்றுகிறார். ஆகவே என் நண்பர்களை உங்கள் எல்லாரும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையின் மகிமையை வேதத்திலே உங்களுக்கு காண்பிக்கிட்டோம். அதை ஆரம்பிக்கக்கூடிய நல்ல இடம் அவருடைய தாழ்மையை முதலாவதாக பார்ப்போம். பல விதமான சூழ்நிலைகளில் அவர் எப்படி தாழ்மையா இருந்தார். சுவிசேஷங்களை ஒரு கதையை போல நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆனால் அதில் இயேசுடைய மகிமையை நீங்கள் பார்க்க விரும்புங்கள். இயேசு எந்த விதத்திலே அவர் பிரதிபலித்தார், வித்தியாசமான மக்களிடத்திலே வித்தியாசமான சூழ்நிலை எப்படி அவர் அணுகினார், எப்படி அதை அணுகினார், மக்கள் கொடுத்த அவமதிப்புக்கு அவர் எப்படி அவர் அணுகிறார் என்று தேவன் இதை பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. அவருடைய அடிச்சுவடையை பின்பற்றும் போதற்கு அவரை போல மாறுவதற்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.